நேர்களே, இது நம்ம வீடு. அதாவது நம்ம வீட்டு சந்தோஷங்கள், நம்ம வீட்டு கஷ்டங்கள், நம்ம வீட்டு பிரச்சனைகள், நம்ம வீட்டு ஆறுதல்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம யோசிக்க போறோம்.
இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் துய துய தேவனே, மெய்ராஜனே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் மானிரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தரே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, இழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பல நீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம்.
ஹலோ, நீங்க மட்டும் என்னவா
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாது.
ஓ, ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்களா?
ஆமா, ஃபோன்ல இருக்கேன். ஆ, நீங்க சொல்லுங்க. சரி சரி, ஆமா ஆமா, சரி ஓகே, வச்சிடறேன், பை.
ஃபோன்ல யாரு?
மிஸ்ஸஸ் பத்மா ராஜரத்னம்.
காலையிலே அவ எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றா?
இன்னைக்கு 1 hour பெர்மிஷன் போடணுமா? அதான் பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் லெட்டர் கொடுக்க சொன்னாங்க.
ஏன், உங்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லேடி ஸ்டாஃபே இல்லையா? ஏன் உங்ககிட்ட சொல்லணும்?
என்ன வனஜா, என்ன இப்படி பேசுற? எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் எங்கிட்ட தான் லீவ் லெட்டர், பெர்மிஷன் லெட்டர் இதெல்லாம் டேட் போடாம கொடுத்து வச்சிருக்காங்க. யார் யாருக்கு எப்போ எப்போ தேவையோ அப்பப்போ நான் கொடுப்பேன். இதை போய் பெருசா எடுத்துக்கிறியே.
நான் வர்றதுக்கு முன்னால அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்த உடனே சரி சரின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிட்டீங்க.
காலையிலேயே உட்காந்து கதையா பேசிட்டு இருக்க முடியும்? நேரம் ஆகுது இல்லையா, அதான் கட் பண்ணிட்டேன்.
நான் வர்றதுக்கு முன்னால ஏன் சத்தமா சிரிச்சீங்க?
அது நேத்து நடந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க, அதான் சிரிப்பு வந்தது.
நேத்து அப்படி சிரிக்கிற மாதிரி என்ன நடந்தது?
எங்கள் லேப் அசிஸ்டன்ட் என்ன பண்ணா தெரியுமா? டிசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக
என்ன என்ன சொல்கிறீங்க?
அது எங்கள் பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது, உனக்கு புரியாது.
நானும் டாக்டரேட் வாங்கியிருக்கேன். நானும் நீங்கள் வேலை பார்க்குற காலேஜில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
என்ன வனஜா, காலையிலே ஜோக் அடிச்சிக்கிட்டு இருக்க?
காலையிலே அந்த பத்மா ஜோக் அடித்தா விழுந்து விழுந்து சிரிக்கீங்க, ஆனால் நான் பேசினா எரிச்சல் வருது. ம்,
சரி நேரமாகுது, கிளம்பணும். நீ ராத்திரி ரொம்ப நேரம் உட்காந்து பேப்பர் திருத்திட்டு இருந்தியே, அதான் உன்னே காலையில் நான் எழுப்பலை. எத்தனை மணிக்கு படுத்த?
1 மணி ஆயிட்டு.
நான் காலையிலே எழும்பிட்டேன். குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன், பருப்பை வேக வச்சுட்டேன், இட்லி மாவை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன், காய் வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. நீ சாம்பாரை கூட்டி போட்டுட்டு காயும் வேக வச்சிரு, நான் ஷேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வர்றேன்.
தண்ணி பாட்டில் எங்கே?
ரெண்டு பேருக்கும் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி டேபிளில் வச்சுருக்கேன்.
ராத்திரி லேட்டாக படுத்தது ஒரு மாதிரியாக இருக்குது. படுத்த உடனே தூக்கமும் வரல, புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் என்னடானா நிம்மதியாக குரட்டை போட்டு தூங்கிட்டு இருந்தீங்க.
நீ என்ன சொல்ல வர்ற? நான் தூங்கினது தப்பா?
எப்படி தான் இப்படி படுத்த உடனே தூங்குறீங்களோ.
மனசு சுத்தமாக இருந்தால் தூக்கம் சுகமாக வருமா அப்படி சொல்லுவாங்க.
அப்போ ஏன் மனசு சுத்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களா?
நான் அப்படி சொன்னேனா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது?
நீங்கள் சொன்னதுக்கு அப்படி தானே அர்த்தம்?
இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் கிளம்பணும்.
கண்ணை கட்டிட்டு ஒரு மாதிரியா வருது.
இன்னைக்கு வேணா லீவ் போடுறியா?
இன்னும் 2 நாள் தான் லீவ் போட முடியும்.
அப்போ வேணா 1 ஹவர் பெர்மிஷன் போடுறியா? கொஞ்சம் படுத்து இருந்துச்சு, நிதானமா வா.
அப்படின்னா நான் உங்க கூட கார்ல வர முடியாத?
ஆட்டோவுக்கு நான் ஃபோன் பண்றேன், நீ ஆட்டோவில் வந்துரு.
சரி.
சமையலை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு.
கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு சமையலை முடிக்கிறேன்.
நான் சாப்பாடு கொண்டு போகணும்ல?
நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், உங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து கொடுக்கேன்.
சரி, நான் குளிச்சு ரெடியாகிறேன். என்ன லீலா மேடம், நல்லா உட்காந்துருக்கீங்க.
இன்னைக்கு காலையில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தகராறு.
என்ன மேடம் ஆச்சு?
என் ஹஸ்பண்ட் டெய்லி லேட்டாக எழும்புவார், கிச்சன் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார். அவர் பாட்டுக்கு கிளம்புவார். அவர் கிளம்புன உடனே மேஜையில் எல்லாம் தயாராக இருக்கணும், இல்லாட்டி கத்துவார். எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவார்.
சே,
இன்னைக்கு அப்படி தான் ஆச்சு. 1-2 நிமிஷம் பொறுங்க, நான் பேக் பண்ணிடுறேன்னு சொன்னேன், காது கொடுத்தே கேட்கல, கோபத்தில் போயிட்டார்.
ஐயோ, உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே மேடம்.
கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம் சார், நீங்கள் கிச்சனில் உங்கள் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா?
ம், பண்ணுவேன்.
நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க?
நாங்கள் 2 பேருமே எல்லாமே சேர்ந்து செய்வோம். நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டால் அவள் எடுத்து காய போடுவா. சமையல் வேலை ரொம்ப இருந்தால் நான் பாத்திரம் கழுவேன். சனிக்கிழமை நாங்கள் 2 பேரும் வீட்டை பெருக்கி ஒற்றை அடித்து சுத்தம் செய்வோம். மற்ற நாள் அவள் பெருக்குவா. அவளுக்கு உடம்புக்கு முடியலன்னா நான் ஃபுல் சமையலும் செய்வேன்.
உங்கள் ஒய்ஃப் ரொம்ப லக்கி சார், 2 பேரும் வேலை பார்க்குற வீட்டில் இப்படி தான் இருக்கணும். ஆனால் என் ஹஸ்பண்ட் 1 துரும்ப கூட எடுத்து போட மாட்டார், தண்ணி மொதக்கொண்டு அவர் கையில் கொண்டு போய் கொடுக்கணும் சார்.
லீலா மேடம், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே?
இல்லை சார், சொல்லுங்கள்.
சில ஆம்பளைங்களுக்கு வீட்டு வேலை ஓடாது, ஆனால் வெளி வேலை நல்லா செய்வாங்க. வீட்டுக்கு சாமான்லாம் அவர் தானே வாங்கி போடுறாரு?
அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி போடுவார்.
நீங்கள் தினமும் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு பழங்கள் கொண்டு வரீங்களா, அதெல்லாம் நீங்கள் தான் வாங்குறீங்களா?
இல்லை சார், அவர் தான் வாங்குவார். நான் சொல்லாமலே வீட்டில் பழங்கள் காலியாயிட்டுன்னா அவரே வாங்கி போட்டுருவார்.
மேடம், இது எவ்வளோ பெரிய விஷயம், உங்கள் மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு இருக்குது. என் ஒய்ஃபு என்னை 4 சாமான் வாங்கிட்டு வர சொன்னால் நான் அதில் 2 சாமானாக மறந்துடுவேன். காய் பழம் இதெல்லாம் அவள் தான் நல்லா பார்த்து பார்த்து வாங்குவா, எனக்கு அதெல்லாம் வாங்க தெரியாது.
என் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்து வாங்குவார்.
எல்லாருக்கிட்டேயும் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும், மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுற வேண்டியதுன்னா. மொத்தத்தில் உங்கள் கணவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அதான் ரொம்ப முக்கியம்.
ஆஃபீஸ்க்கு போகிற அந்த நேரத்தில் தான் டென்ஷனாக இருப்பார், மற்ற நேரத்துலலாம் லீலா லீலான்னு என்னையே சுற்றி வருவார்.
இதை விட வேறு என்ன வேணும்?
இன்னைக்கு காலையில் அவருக்கு நான் ஆசையாக சிக்கன் பொரித்தேன், அவர் எடுக்காமலே போயிட்டார். இப்போ நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியிருக்கு.
ஏன் மேடம் செலச்சிக்கிறீங்க, எனக்கு கொடுத்தா நானும் சாப்பிடுவேன்.
உங்களுக்கு இல்லாமலா சார்? இந்தாங்க சார், சாப்பிடுங்க.
தேங்க்ஸ் மேடம்.
இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார்.
போதும் மேடம்.
சார், உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்கார அம்மா வந்திருக்காங்க.
ஓ, மிஸ்ஸஸ் வனஜா சுந்தரா, அவங்கள ஸ்டாஃப் ரூம்குள்ளே வர சொல்லுப்பா.
நான் அவங்கள கூப்பிட்டேன், அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
சரி, நான் போய் அவளை பார்க்குறேன். என்ன வணஜா?
இந்தாங்க உங்க சாப்பாடு.
ஏன் உள்ள வந்தா என்ன?
உள்ள வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வெளியவே நிக்கிறேன்.
அப்பவே வந்துட்டியா?
நீங்க ரெண்டு பேரும் பலமா சிரிச்சிட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் வந்துட்டேன். அவ உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸை நீட்ட, நீங்க சிக்கனை எடுக்க, அவ உங்க பக்கத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எடுங்கன்னு சொல்ல, நீங்க அவளை ரசிக்க, நான் எல்லாத்தையும் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருந்தேன்.
உள்ள வா வணஜா, உனக்கும் சிக்கன் பீஸ் கிடைக்கும்.
சிக்கனை கண்ட உடனே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வாளாட்டிக்கிட்டு போற ரகம் நான் இல்ல.
சத்தம் போடாத, அவங்களுக்கு கேட்க போகுது.
கேட்கட்டுமே, நல்லா கேட்கட்டுமே.
வாங்க மிஸ்ஸஸ் வனஜா சுந்தர், உள்ள வாங்களே. என்ன சார், நான் சொல்ல சொல்ல உங்க ஒய்ஃப் என் பக்கம் கூட திரும்பி பார்க்காம போறாங்க.
அவளுக்கு இந்த அவர் கிளாஸ் இருக்கான், அதான் அவசரமா போறா.
ஏன் வனஜா அழுற? வனஜா கண்ணை தொடச்சிக்கோ, இப்போ பெல் அடிக்க போகுது, எல்லாரும் வந்துருவாங்க. சரி வா, என் கவுன்சிலிங் செல்லுக்கு போவோம், அங்க யாரும் வரமாட்டாங்க.
சரி ஷீனா, அங்க வா, எனக்கும் கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது.
உனக்கு அடுத்த அவர் ஃப்ரீ தானே?
ஆமா. உனக்கு?
நானும் ஃப்ரீ தான்.
கவுன்சிலிங் ரூமுக்கு முன்னால அழகா வரைஞ்சி வச்சிருக்கிய, ரொம்ப நல்லா இருக்கு.
உட்காரு வனஜா, ஜன்னலை திறக்கேன்.
இந்த ரூமை எவ்வளவு நீட்டா வச்சிருக்க. ஃப்ளவர் வாஷ், ஃப்ரெஷ் ஃப்ளாஸ், ரூம் ஃப்ரெஷ்னர், பல பலன்னு மின்னுற மேஜை, கலர் கலரா ஃபைல்ஸ், எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியா வச்சிருக்க ஷீனா.
நம்ம சுத்தபுரம் சுத்தமா இருந்துச்சுன்னா மனசும் சுத்தமா இருக்கும்.
என் ஹஸ்பண்டும் இப்படி தான், வீட்டை நீட்டா வை, அதை இங்கே வை, இது அங்கே வைக்காத, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு இந்த கலையும் தெரியாது, இதில் ஈடுபாடும் கிடையாது.
இது கலையெல்லாம் கிடையாது, எல்லாரும் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயம். எனக்கு இதில் ஈடுபாடு இல்லைன்னு நாம் பாட்டுக்கு வீட்டை குப்பையாக வைக்கக்கூடாது.
வீடுனா அப்படி இப்படி தான் இருக்கும். நாமளோ வேலை பார்க்குறவங்க சமையல் வேலையும் செஞ்சுக்கிட்டு, காலேஜ் வேலையும் செஞ்சுக்கிட்டு, வீட்டையும் சுத்தமாக வைக்கணும்னா எப்படி? ரெஸ்ட் எடுக்க நேரமே இருக்காதே.
மிஸ்டர் சுந்தர் உனக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ண மாட்டாரா?
அதெல்லாம் பண்ணுவார். உண்மையை சொல்ல போனால் என்னை விட அவர் தான் நிறைய வேலை பார்ப்பார், பொறுப்பாகவும் இருப்பார்.
அப்புறம் என்ன, இதை விட உனக்கு என்ன வேணும்?
சரி, நான் அங்கே வந்த விஷயத்த நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே.
சொல்லு, எதுக்கு எழுத?
என் ஹஸ்பண்ட் போக்கு சரியில்லை, பொம்பளைங்க கிட்ட வழிஞ்சு விழுறாரு.
மிஸ்டர் சுந்தரா, அவர் ஒரு ஜென்டில்மேன் ஆச்சே.
ஜென்டில்மேனா? கிடையாது, ஒன்றும் கிடையாது, மகா மட்டமான புத்தி.
நீ உன் ஹஸ்பண்ட சந்தேகப்படுறியா?
சந்தேகம்லாம் இல்ல, உறுதியா நம்புறேன்.
யாரோட சந்தேகப்படுற?
அவரு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபோட.
எந்த ஸ்டாஃப்?
அங்க உள்ள எல்லா பொம்பளைங்க கூடவும்.
எல்லாரோடையுமா?
என் பிரச்சனை உனக்கு சிரிப்பா இருக்குது இல்லையா ஷீனா?
பிரச்சனையே இல்லாதத பிரச்சனைன்னு சொன்னா சிரிப்பு தானே வரும்.
என்ன சொல்ற நீ? காலையில பத்மா போன் பண்ணா, சிரிச்சு சிரிச்சு பேசினாரு. நான் வந்த உடனே போனை கட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன், அங்க லீலா கிட்ட கொஞ்சி பேசிட்டு இருந்தாரு.
ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க?
கிசு கிசுன்னு மெதுவா பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில அவ தன்னோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்த சிக்கனை எடுத்து கொடுத்தா, இவரும் வெக்கமில்லாம அதை எடுத்து சாப்பிடுறாரு.
லீலா மேடம் இவருக்கு சிக்கன் கொடுத்ததும் அதை இவரு சாப்பிட்டதும் தப்புன்னு சொல்றியா வனஜா?
இல்ல, வந்து
போன வாரம் ஒரு நாள் நீ குழம்பு பாத்திரத்தை வீட்டில் மறந்து வச்சுட்ட. அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மிஸ்டர் பிரபாகர் உனக்கு அவரோட குழம்பு கொடுத்தாரு இல்லையா? இது தப்புன்னா அதுவும் தப்பு தானே?
அது வேற இது வேற, அவங்க பேசின விதமே எனக்கு பிடிக்கல.
அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியாதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி நீ அதுல குத்தம் கண்டுபிடிக்க முடியும்?
குற்றம் இல்லாட்டி சத்தமா பேச வேண்டியதானே?
காலேஜுக்குள்ள கத்தியா பேச முடியும்? இப்ப நாம ரெண்டு பேரும் மெதுவா தானே பேசுறோம். ஒண்ணு இல்லாதத பெருசுபடுத்தி வாழ்க்கையை இழந்துறாத வனஜா.
அவர் மத்தவங்க கிட்ட சிரிச்சு பேசுறத, ஜோக் அடிக்கிறத என்னால தாங்க முடியல ஷீனா.
அவரு ஆண்கள் கிட்டயும் அப்படிதானே பேசுறாரு, வித்தியாசம் இல்லாம பெண்கள் கிட்டயும் அப்படி பேசுறாரு, அது தப்பா?
என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்புதான்.
கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு கரெக்ட்னு இப்போ எனக்கு புரியுது.
நீ என்ன சொல்ற ஷீனா?
நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. நம்ம காலேஜில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேடி ஸ்டாஃபுக்கும் நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மென் ஸ்டாஃபுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறாரு. சிரிச்சு சிரிச்சு கனிவாக பேசி எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? ஒரு தடவை கவுன்சிலிங் செல்லுக்கு இன்சார்ஜாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு செமினாருக்கு போனோம், ஞாபகம் இருக்கா?
நீ என் ஹஸ்பண்ட் எல்லாரும் 2 வருஷத்துக்கு முன்னால் கொடைக்கானலுக்கு போயிருந்தீங்க.
ம், நல்ல ஞாபகம் வச்சிருக்க.
அது எப்படி எனக்கு மறக்கும்? ஒரு வாரம் அவர் போயிட்டாரு. அவர் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தனியாக எல்லா வேலையும் பார்த்து பஸ்ஸில் காலேஜுக்கு வந்து எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
சரி, நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன். அந்த செமினாரில் அவர் ஒரு டாக் கொடுத்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளும் நாம் மற்றவங்களை சந்தோஷமாக வைக்க முயற்சி பண்ணணும். அதுக்காக நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நம்மளை சுற்றி உள்ளவங்க, அதாவது நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களையெல்லாம் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொன்னார்.
இதை என்கிட்டயும் அடிக்கடி சொல்லுவார்.
அவர் சொல்லியுமா நீ இப்படி இருக்க? இன்னொன்னு சொன்னார், நம்மளை சுற்றி உள்ளவங்க கிட்ட பல குறைகள் இருக்கலாம், ஆனால் அவங்க கிட்ட பல நிறைகளும் இருக்கும். மற்றவங்க குறைகளை கண்டுக்காதீங்க, நிறைகளை பார்த்து சந்தோஷப்படுங்க. அதை சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அது அவங்கள சந்தோஷப்படுத்தும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது மூலமா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னோட நடவடிக்கையே நான் மாத்திக்கிட்டேன் தெரியுமா?
சரி, அவர் நல்லவர்னே வச்சுக்கிடுவோம். அப்படின்னா அந்த பொம்பளைங்க பேசுறத ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்காரு?
அவா இவா அந்த பொம்பளைங்க அப்படின்னு மரியாதை இல்லாம பேசாத வனஜா, இது உன்னோட குறுகிய மனப்பான்மையை குறிக்குது.
நான் கேட்ட கேள்விக்கு நீனும் பதில் சொல்லல.
கவுன்சிலிங் கொடுக்கறவங்க ரகசியத்தை காப்பாத்தணும். யார்கிட்டயும் அதை பத்தி பேசக்கூடாது.
என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா?
தங்களோட சொந்த கணவர், மனைவி கிட்ட கூட அதை சொல்லக்கூடாது. யாராவது அவர்கிட்ட சொன்னதை அவரு உங்ககிட்ட சொல்ல, நீ அதை ரெண்டு பேர்கிட்ட சொல்ல, அது பரவி அவங்க பிரச்சனை கேலி கூத்தாயிரும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். உதாரணமா, இப்போ நான் உன் கூட பேசுறத என் ஹஸ்பண்ட்ட ஷேர் பண்ண மாட்டேன். அவர்கிட்ட நான் சொன்னா தப்பு இல்லை, ஆனா நீ அவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கலாம். என்னை நம்பி உன்னோட அடி மனசு கவலையை நீ என்கிட்ட சொல்லுற, அதன அவர்கிட்ட சொல்லி உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாமா?
நீ சொல்றதும் சரிதான்.
அப்பாடா, இந்த விஷயத்தையாவது ஒத்துக்கிட்டியே. அப்புறம் இன்னொன்னு வந்தஜா, நீ உன் ஹஸ்பண்டை சந்தேக கண்ணோடையே பார்த்து நொய் நொய்யின்னு அவரை நச்சு பண்ணிட்டே இருந்தீன்னா அவர் ஒன்னையே விட்டு விலகி போயிடலாம். அதை உன்னால தாங்க முடியுமா? ஒரு வாரம் கூட அவர் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, வாழ்நாள் முழுசும் அவர் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? நினைச்சு பாரு.
அவர் அப்படி என்னை விட்டுட்டு போக மாட்டாரு.
நிச்சயமா அவரு உன்னை விட்டு போக மாட்டாரு. ஆனா கூடவே இருந்து மனசளவுல விலகி போயிட்டார்னா அது இன்னும் கஷ்டம் இல்லையா?
என்ன பயங்காட்டுறியா?
பயங்காட்டல, எச்சரிக்கிறேன். தேவன் உனக்கு நல்ல கணவரை கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம் இது. அதுக்காக நீ தேவனுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியோட இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லாததை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாத. என்ன வேணுச்சா அமைதியா இருக்க? நான் சொல்லுறது சரிதானே?
ம்,
என்ன சத்தமே வரமாட்டேங்குது. உன் ஹஸ்பண்டோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா நினைச்சுப்பாரு. அவரு உன்கிட்ட காட்டுற அன்பை நினைச்சுப்பாரு. தினமும் அதை மட்டுமே நினை. அவரை சந்தோஷமா வாழவிடு. நீ மட்டும் அவரை சந்தோஷமா வச்சிருந்தீன்னா அவரால் பல பேர் பயனடைவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வீட்டில் நிம்மதி வேணும், மனைவியோட அன்பான பணிவிடை வேணும். அப்படிப்பட்டவன் வெள்ளி உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பான். உன் ஹஸ்பண்ட் ரொம்ப திறமசாலி. நீ மட்டும் அவருக்கு அனுசரணையா இருந்தா அவர் எங்கேயோ போயிடுவாரு.
யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதும் சரிதான்னு தோணுது ஷீனா. இப்போ என் மனசு தெளிவடைஞ்சிருக்கு.
யூ ஆர் இன்டெலிஜென்ட் வனஜா, நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு எனக்கு தெரியும்.
Thank you, Sheena. Thanks for everything.
வனஜாவுக்கு கிடைச்ச கணவன் ரொம்ப நல்ல கணவன். அவன் வனஜா கிட்ட அன்பு செலுத்துறான், அவகிட்ட கரிசனையா இருக்கான், வீட்டு வேலையில ஒத்தாசையா இருக்கான். நல்லவங்க மனைவி கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் நல்லவங்களா இருப்பாங்க. மற்றவங்க கஷ்டப்பட்டா உதவி செய்வாங்க, அறிவுரை கொடுப்பாங்க, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட நினைப்பாங்க. வனஜாவுக்கு இது புரியலை. சுந்தரோட பேச்சு நடவடிக்கை எல்லாத்தையும் ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்தா. அதனால அவ மனசும் கஷ்டப்பட்டது, சுந்தரையும் கஷ்டப்படுத்தினான். சரியான நேரத்தில் தன்னோட தோழி ஷீனா கிட்ட ஆலோசனை கேட்டு தன்னோட எண்ண ஓட்டத்தை சரிப்படுத்திக்கிட்டா. உங்களுக்குள்ளேயும் நிறைய வனஜாக்கள் இருக்கலாம். சந்தேகப்பேய் உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கலாம். தங்கள் கணவன் மாதிரி யார்கிட்டேயும் பேசுனா தப்பு, சிரிச்சா தப்பு, யாருக்கும் உதவி செஞ்சா தப்பு, இப்படி ஒரு தவறான எண்ணத்தில் நீங்கள் இருக்கலாம். சுந்தர் செமினாரில் சொன்னது தான் நானும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன்.
நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம். அந்த கொஞ்ச நாட்களில் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அத்தனை நன்மை செய்வோம். எத்தனை வீடுகளில் நம்பிக்கை ஒளி ஏற்றி வைக்க முடியுமோ ஏற்றி வைப்போம். பிரசங்கி 3:12 வாசித்து பாருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். மற்றவங்களுக்காக நம்ம வாழணும். ரோமர் 12:15-16 வசனங்களில் பவுல் சொல்கிறத கேளுங்க. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். என்ன அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற எண்ணி முடியாத நன்மைகளுக்காக நாம் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். சங்கீதக்காரன் 9வது சங்கீதத்தில் சொன்ன மாதிரி நாமும் துதிச்சுக்கிட்டே இருப்போமா? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அற்ப விஷயங்களுக்காக சந்தேகப்பட்டு வாழ்க்கையை சஞ்சலம் ஆக்காமல் நமக்கு நல்ல துணை கொடுத்த தேவனை துதிச்சுக்கிட்டே மற்றவங்களுக்கு நன்மை செய்ய தீவிரிப்போமா? இப்போ நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த அதிகாலை நேரத்தில் இந்த நாடகத்தை கேட்க கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாடகத்தின் மூலம் நாங்கள் அறிந்த உண்மைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த கிருபை செய்யும். எங்களுடைய சந்தேக புத்தியை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும் தேவனே. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக அன்பாக வாழ கிருபை புரியும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக மட்டும் ஒரு தன்னயமான வாழ்க்கை வாழாமல் மற்றவர்களுக்காக அவர்கள் சந்தோஷத்துக்காக வாழ அருள் புரியும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறட்டும் அப்பா. கணவன் மனைவியாக ஒற்றுமையாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அருள் புரியும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன்.
சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கிறார். இருக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார், நீ தப்பிச்செல்ல வழி செய்வார். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம்.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை இன்று காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-2324-440. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நம்ம வீடு, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்கள் கருத்துக்களுடன் நம்ம வீடு நிகழ்ச்சியில் சந்திப்போமா? வணக்கம் நேயர்களே.
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4.